நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை ரெண்டு குருமார்களின் ஆசியுடனும் கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர். சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர். திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவருணையூரிடைக்காடர் சமாதியிற் சேந்தனருமை காக்கவே, சமாதியிற் சேந்தனருமை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கத்தை நான் சிறிய தகவல் திருக்குறளிலிருந்து எடுத்து அதை யோகத்துடன் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். அதாவது, அகர உகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்ற முதலாவது குறளுடன், அகரம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்ற திருக்குறளுடன் என்னுடைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். அகரம் என்பது ஆனா என்ற அலைவரிசையில் தொடங்குகின்றது, எழுத்து வரிசையில். இந்த ஆனா என்பது எழுத்துகளுக்கு முதல் எழுத்தாக தமிழ் மொழியில் அமைந்துள்ளது. அதுபோலவே இந்த இறைவன் ஆதி பகவன் முதற்கே உலகென்று சொல்லுவது, இறைவன் இந்த உலகிற்கு முதன்மையானவன். அது நேரடி கருத்து இந்த திருக்குறளில். ஆனால் அதைவிட மிகவும் ஆழமான அர்த்தங்களிலும் அர்த்தங்கள் அந்த திருக்குறளில் இருக்கின்றது. அவற்றை பற்றி சிறிது ஆராய்வோம். இந்த திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அகரம் என்ற எழுத்து, இந்த எழுத்தை பற்றி, இந்த அகரம் என்ற எழுத்து ஒரு சத்தத்துடன் ஆரம்பமாகின்றது. அது நாங்கள் யோகத்திலும் பார்த்திருக்கின்றோம். அந்த சத்தம் அகரம் உகரம் மகரமாக ஓம்கார ஒலியாக கூட அது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அந்த சத்தத்தை வெளிப்படுத்தும் சத்தத்தை கூறும்போது இந்த அகர ஆகிய ஆனா எழுத்து எங்களுடைய தமிழ் மொழியில் முதல் எழுத்தாக அமைந்திருக்கின்றது. தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் 12 உயிர் எழுத்துக்களாகவும் 18 மெய் எழுத்துக்களாகவும் 216 உயிர் மெய் எழுத்துக்களாகவும் இருக்கின்றது. இந்த உயிர் எழுத்துக்கள் 12ம், இந்த மெய் எழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்து மெய்யெழுத்தாக சொல்லப்படுகின்றது. உயிர் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆன்மாவாக நாங்கள் கருதலாம் சித்தாந்தத்தில், யோகத்தில். மெய் என்று சொல்வது எங்களுடைய உடம்புக்கு இருக்கிறோம் இன்னொரு பெயர். ஆகவே இந்த உயிர் மெய் எழுத்து என்பது எங்களுடைய ஆன்மாவாகவும் உடலாகவும் கூட கருதலாம். ஆகவே இந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையில் இருக்கும் சம்பந்தம் போல்தான் இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தமிழ் மொழியில் அமைந்துள்ளன. இந்த உயிர் எழுத்துக்கள் அச்சரங்களை கொண்டது. இந்த அச்சரங்கள் ஒலி வடிவமானது. இந்த அச்சரங்கள் ஒலியிலிருந்து தொடங்குகின்றது. அகரம் என்ற ஒலியிலிருந்து தொடங்குகின்றது, மூலாதாரத்திலிருந்து. அது எங்களுடைய யோக தத்துவம். இந்த ஒலி அதில் மூலாதாரத்திலிருந்து தொடங்கும் போது அது இரண்டு பிரிவாக வேலை செய்கின்றது. ஒன்று ஒலி வடிவமாக வேலை செய்கின்றது தமிழ் எழுத்துக்களில், மற்றது வரி வடிவமாக வேலை செய்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அச்சரங்களாவன ஒலியாகவும் வரியாகவும் எங்களுடைய சத்தங்களுக்கு வந்து போவதாக சொல்லப்படுகின்றது தமிழ் மொழியில், இலக்கணத்தில். இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துதான் உயிர் மெய்யெழுத்தாக அமைகின்றது. உதாரணமாக ஆனா என்ற உயிரெழுத்தும் இக்கண்ணா என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து காணா என்ற உயிர் மெய்யெழுத்தாக அமைகின்றது. ஆகவே இந்த குறளில் இந்த எழுத்துக்களை பற்றி, தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களை பற்றி, அதுவும் முக்கியமாக உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள், அதால் ஏற்பட்டிருக்கும் உயிர் மெய் எழுத்துக்களின் சாரம் சொல்லப்பட்டு, இந்த எழுத்துக்களில் ஆனா முதன்மையானது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் உலகத்தில் இறைவனும் முதன்மையானவர் என்று சொல்லப்படுகின்றது. இது குறளில் என்னால் சொல்ல முடிந்த ஒரு சிறிய விளக்கம். ஆனால் இந்த குறளில் வரும் விளக்கத்தை இந்த உயிர் மெய் என்பதவற்றை வைத்து யோக சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இது யோகத்தில் என்ன மாதிரி பின்னப்பட்டிருக்கின்றதென்றால், நாங்கள் படித்தவைதான் வினைகளோடு பின்னப்பட்டிருக்கின்றன. நாங்கள் செய்யும் வினைகள் எல்லாம் எங்களுடைய செயலால் எங்களுக்கு கிடைத்தது. அவரவர் செய்த வினை அவரவர் அனுபவிப்பது என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் வினை செய்தால் வினையை அனுபவிக்க வேண்டும். அந்த வினையை ஆன்மா செய்கின்றது, உடல் அல்ல. ஆனால் இந்த உடலும் ஆன்மாவும் சேர்ந்திருக்கின்றது. இந்த உடல் எங்களுக்கு கடவுள் மாயா சக்தி மூலமாக, தனு கரண புவன போகம் மூலமாக தந்திருக்கின்றார். அந்த உடல் தந்த அந்த மாயா சக்தியால் தந்த உடலுக்குள் உயிரை கொடுக்கின்றார். ஆகவே உடலில் உடன் சேர்ந்து உயிர் சேர்க்கப்படுகின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்குகின்றது. இந்த இயக்கத்தில் இவை ரெண்டும் சேர்ந்து இயங்குகின்றபடியால் நாங்கள் என்ன வினைகளை செய்தாலும் அதற்குரிய மூல காரணம், அந்த வினைகளுக்குரிய மூல காரணம் எங்களுடைய ஆன்மா. ஆன்மா தான் அந்த உடலை இயக்குகின்றது. அந்த ஆன்மா என்று சொல்லப்படும் உயிர். ஆகவே அந்த உயிர் தான் அந்த வினைகளை செய்கின்றது. அதன் பின் செய்த வினைகளை அனுபவிக்கப் போவதும் அந்த உயிர்தான். அது இந்த பிறப்பிலாக இருக்கலாம், எந்த பிறப்பிலாகவும் இருக்கலாம். வினைகளை அனுபவிப்பது உயிருடன் சேர்ந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பு பார்த்திருக்கின்றோம், சைவ சித்தாந்தத்தில் கூட பஞ்சபூத சேர்க்கைகளாக அமைந்திருக்கு. பஞ்சபூதத்தின் சேர்க்கையால் அமைந்ததுதான் உடல். அண்டமும் பிண்டமும் என்று சொல்லுகின்றோம். அண்டமும் பஞ்சபூத சேர்க்கை, பிண்டமும் பஞ்சபூத சேர்க்கை. அதைவிட உயிர் என்பது ஆன்மா. அது இறையின் ஒரு பகுதி. இறையிலிருந்துதான் ஆன்மா வந்தது. ஆகவே இந்த உயிர், இந்த உடல் ரெண்டையும் பார்ப்பீர்கள் என்றால், இந்த ரெண்டாலும் செய்யப்படுவதுதான் உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் சேர்ந்து செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த சேர்ந்து செய்யப்படும் விடயங்களை நாங்கள் அதிலிருந்து எங்களை பிரித்து அந்த நிலையை உணர்வது தான் இந்த நான்கு பாதங்களில் வரும் யோக மார்க்கம். சரியை கிரியை யோகம் ஞானம். எங்களை நாங்கள் யோக மார்க்கத்தில் இப்போது ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். சத்குரு கிரியா பாபாஜியின் யோக மார்க்கத்தில் எங்களுக்கு இறையால் உடலும் உயிரும் சேர்த்து தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதில் எங்களுடைய யோகா பயிற்சிகளினால் சாதனைகளால் இந்த உயிரை இனம் கண்டு உடலிலிருந்து பிரித்து அதாவது உடலிலிருந்து வழியால் எடுத்தல்ல, உடலிலிருந்து பிரித்து பார்க்கும் தன்மையை நாங்கள் யோகத்தால் கொண்டு வர வேண்டும். இதற்குதாரணமாக சொல்லுவதென்றால், நாங்கள் ஞானத்தை நோக்கி போக வேண்டும், அல்லது சமாதியை நோக்கி போக வேண்டும், அல்லது ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போக வேண்டும். அதன் கருத்து என்னவென்றால், இது ரெண்டும் சேர்ந்து இயங்குகின்றது. இதில் நாங்கள் எங்களுடைய உயிரை பிரித்து வைத்து உடலால் என்ன நடக்கின்றது என்பதை சாட்சி பொருளாக அறிய வேண்டும் என்பதுதான் அதன் உட்கருத்து. அதுதான் கிரியா யோகமும். ஆனால் நாங்கள் இந்த யோகத்திற்குள் வந்திருக்காவிட்டால் அதை என்னென்று பிரித்து வைத்து அறிவது என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஏனென்றால் உலகியல் வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் உடலுடன் சேர்ந்தே வினைகளை செய்து, நல்வினைகளாக இருக்கலாம், தீவினைகளாக இருக்கலாம், எங்களுடைய நாட்களை கழித்து கொண்டே போய்விடுவோம். ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் எங்களுடைய உயிரையும் எங்களுடைய உடலையும் என்ன மாதிரி பிரித்து பார்ப்பது, என்ன மாதிரி பிரித்து அந்த சாதனையை செய்வது என்பதை யோக மார்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் நாங்கள் பயிற்சி செய்து இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி நாங்கள் வினைகளுக்குள் அகப்படாது, வினை தத்துவத்தில் சொன்னபடி நல்வினை தீவினைகளை இறைவனிடமே விட்டு எங்களை நாங்கள் ஒரு சாட்சி பொருளாக்கி நாங்கள் அவற்றில் அகப்படாமல் சிறிது சிறிதாக வினைகள் செய்வதை குறைத்து, சிறிது சிறிதாக எங்களுடைய புறப்புக்கள் எடுப்பதையும் குறைத்து இந்த யோக மார்க்கத்தால் ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது இப்படியான நல்ல விடயங்கள் எங்களுக்கு கிரியா சத்குரு கிரியா பாபாஜியினால் தரப்பட்டிருக்கின்றது சாதனை செய்வதற்கு. அந்த சாதனை மூலம் நாங்கள் அந்த வெற்றியை நாடிப்போக வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். புளியம் காயை எடுக்கலாம். நீங்கள் புளியங்காயை நீங்கள் காய்ப்பதத்தில் பார்க்கும்போது அதனோடு அந்த காயுடன் ஒட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் நீங்கள் புளியங்காயை எடுத்து உடைத்தீர்கள் என்றால், அல்லது அந்த கோதை கலட்ட முற்பட்டீர்கள் என்றால், கோது தனியே வராது. ஏனென்றால் அது காயுடன் சேர்ந்து தான் பிந்து வரும். ஆனால் அதே புளியம்பழம் பழுத்த பின் நீங்கள் அதை எடுத்து அந்த ஓட்டை உடைத்தால் ஓடு தனியே வரும், புளியம்பழம் தனியே இருக்கும். அதுதான் இந்த எங்களுடைய யோக மார்க்கத்துக்குரிய மிகவும் நல்ல உதாரணம். நாங்கள் இப்போது எங்களுடைய ஆரம்ப நிலையில் புளியங்காய் மாதிரி இருக்கின்றோம். புளியங்காய் கோதும் காயும் ஒட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அது இறை தந்த நிலை. இந்த உடலுடன் உயிரை ஒட்டி வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த நிலையிலிருந்து அந்த காயை புளியங்காயை அந்த மரத்திலிருந்து புளியங்காய் பழுத்து முத்திய நிலைக்கு வருவது போல எங்களுடைய யோக பயிற்சியால் எங்களுடைய நிலைகளை, உடல்நிலை உயிர்நிலைகளை மாற்றி அந்த யோக பயிற்சியால் நாங்கள் எங்களுடைய யோக பயிற்சியால் நாங்கள் எங்களுடைய உடல் உயிர் நிலைகளை மாற்றி அவற்றை பழுத்த புளியம்பழம் போல மாற்றி அந்த பழத்திற்கும் ஓட்டுக்கும் ஒட்டு இல்லாதவாறு கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம். ஆகவே சாதகர்களே, இந்த சாதனைகள் உங்களுக்கு கிடைத்த சாதனைகளை நீங்கள் முன்வைத்து நீங்கள் இந்த சாதனைகள் மூலம் உங்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சாட்சி பொருளாக வந்து வினைகளுக்கு அகப்படாமல் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட தத்துவம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில விடயங்களை பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கொணரவிருக்கின்றேன். பாபாஜியின் கிரியா யோகம் உடலை வலிமையாக்கும், மனதை தூய்மைப்படுத்தும். அது நாங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தின் மூலம் எங்களுக்குள் எடுக்கும் ஒரு விதமான பயிற்சி. ஆகவே பாபாஜி சொல்லுகின்றார், இந்த சதைக்கூட்டிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் அழியாத ஆத்மா தத்துவமசி. இதனை உறுதிப்படுத்தி அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த வலிடேஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதை நாங்கள் எங்களுடைய உடலில் பயிற்சி செய்து இந்த கன்செப்ட் ஆகிய இந்த தத்துவம் உண்மையான தத்துவம் என்பதை நாங்கள் உணர்விற்கு கொண்டு வர வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகின்றார் பாபாஜி, வேறுபாடுகள் தூள உடம்பை பொறுத்தவையே தவிர உள்ளிருக்கும் ஆத்மா எப்போதும் தூய்மையானதே. அறிவாளிக்கு பாபாஜியின் கிரியாயோகம் பற்றி போதுமான நிரூபணத்தை தந்திருக்கின்றார் பாபாஜி. பாபாஜியின் சாதனையும் தத்துவமும் தனித்தன்மை வாய்ந்தவை. அவருக்கு முன்னர் கடவுள் தேடுதலில் யாருமே இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தந்ததில்லை. ஆகவே கிரியாயோக மார்க்கம் சிறப்பானதொன்று என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, மனிதன் தன்னிடம் இருப்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்று பாபாஜி வலியுறுத்துகின்றார். அவனது எண்ணமும் செயலும் கடவுளின் வெளிப்பாடாக அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனிதன் ஞான ஒளி புரட்டும் ஆழ்ந்த உறக்கத்தைப் போல் அமைதி கிடைக்கட்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். இன்னொரு கருத்தையும் அவர் தெரிவிக்கின்றார், எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு தூக்கம் தேவைப்படுவது போல எங்களுடைய ஞான மார்க்கத்தை நாங்கள் நோக்கி செல்வதை புதுப்பிப்பதற்கு மௌனம் முக்கிய விடயமாக அமைகின்றது என்று வலியுறுத்துகின்றார். அந்த மௌனத்தை நீங்கள் ஞானத்தை நோக்கி போகும் பாதையில்தான் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அதை உணர்ந்து கொண்டு போகும் போதுதான் நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்றொரு கேள்வியை எடுக்கின்றார். ஆத்ம ஞானம் என்று சொல்வது தன்னலமற்ற தன்மை என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் நமக்குள் வசிக்கின்றார், நாம் அவரது வழிபாடுகள். இது பற்றி ஆழமாக சிந்தித்தால் அது நம்மை உண்மைக்கு அழைத்துச் செல்லும். அந்த உண்மையாலே உலகத்தில் சகோதரத்துவம் வாழும், அன்பு கூடும். இவற்றால் நாங்கள் தன்னலமற்ற தன்மையில் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். நித்திய அமைதிக்கு இது ஒன்றே வழி என்றும் அவர் சொல்லுகின்றார். இந்த வழியில் பயணிக்கும் போது உங்களுக்கு சோகம் என்பது இருக்காது, மனச்சஞ்சலங்கள் இருக்காது. மன அமைதியுடன் உங்களுடைய சாதனைகளை செய்வதற்கு உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்பதையும் சொல்லுகின்றார். இன்னொரு விடயத்தையும் சொல்லுகின்றார், எங்களுக்கு சாதனைக்கு உகந்த விடயம் ஒன்றை. உலகத்தில் அமைதி வேண்டுமென்றால் மனிதன் தன்னலத்தை துறக்க வேண்டும். தன்னலமும் அகந்தையும் அமைதிக்கான தடைகள். உணர்ச்சிகளை அமைதிப்படுத்த வேண்டும், இதயத்தை தூய்மையாக்க வேண்டும். இதை செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தன்னை உணரலாம் என்று சொல்லுகின்றார். எண்ணங்கள் வரும் எண்ணங்களை பகுத்தாய்வு செய்ய சொல்கின்றார். அந்த பகுத்தாய்வின் மூலம் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கும் அழுக்குகளை அகற்றலாம். இந்த அழுக்குகளை அகற்றும் விஷயம் தன்னலர் மற்ற தொண்டால் கூட முடியும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். எண்ணங்களை பகுத்தாய்ந்து நோக்கங்களை தூய்மை செய்து அசுத்தத்தை நீக்கி அறிவை வளர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். இது கடவுள் நிலையை தன் நிலையை உணர்வதற்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதையும் சொல்லுகின்றார். மற்றது கடைசியாக சொல்லுகின்றார், நீ உலகத்தில் வாழ் ஆனால் உலகை கொண்டு வாழாதே. இது பாபாஜியின் செய்தி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த உலகம் தரப்பட்ட உலகத்தில் நீ வாழ் ஆனால் உலகை கொண்டு வாழாதே. அதாவது இந்த உலகத்தில் தரப்பட்டதெல்லாம் உன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கே தவிர உனக்கு அது சொந்தமாக்கப்படும் பொருள் அல்ல என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். உன் மூலத்தை நீ மறக்கக்கூடாது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே மீண்டும் செல்வாய். கடவுளே எல்லாவற்றிற்கும் மூலம், அவர் எங்கும் பரந்திருக்கின்றார். அவரை உணர்ந்து அவர் உணர்வில் வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் இறுதியில் இந்த விளக்கத்தில். அதாவது, நாங்கள் எல்லோரும் கடவுளிலிருந்து வந்தோம். சுருக்கமாக சொல்லப்பானால், எங்களுடைய வினைகளை இந்த உலகத்தில் நாங்கள் நடத்தி முடித்து அதிலிருந்து ஆன்ம ஈடேற்றத்தை எடுத்து மீண்டும் இறைவனிடம் செல்வதுதான் எங்களுடைய பிறப்பின் ரகசியம். அதை அவர் விரிவாக தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜி என்று சொல்லப்படும் பாபாஜியின் தெய்வீய குரலில் விளக்கமாக தந்திருக்கின்றார். அதை இன்று உங்களுடைய உணர்வு நிலைக்கு கொண்டு வந்தேன். அதை உங்களுடைய சாதனையில் நீங்கள் பிரயோகித்து பாவித்து உங்களுடைய சாதனையை மேலும் வலுவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை வினா விடைகளுக்கு பாபாஜியின் அருளுடன் வினா விடைகளுக்குரிய விடைகளை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி.